إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن خير الحديث كتاب الله فإن خير الكتاب كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي زدني علما اللهم أيدني بروح القدس غنيتكم مدفلكم رياء சமுதாய பெருமக்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த சபையிலே மிகவும் மூத்தவர்கள் பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு மத்தியிலே ஏதோ எனக்கு தெரிந்த சில விஷயங்களை சமுதாய அக்கறையோடு பரிமாறிக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்தார். நல்ல விஷயங்களை மட்டும் சொல்வதற்கு, அல்லாஹுவிற்கு பிடித்தமான அவனுடைய மார்க்கத்திற்கு உட்பட்ட விஷயங்களை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் வழி செய்வானாக, நல்லருள் புரிவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பானவர்களே, தலைப்பை நீங்கள் பார்த்திருக்கலாம், உலக கல்வி மார்க்க கல்வி என்பதாக கொடுத்திருந்தார்கள். அல்லாஹுடைய தீனை பொறுத்தவரை ஒன்று குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி, குர்ஆனை கற்றுக்கொள்வது, குர்ஆனில் உள்ள அல்லாஹுடைய தன்மைகளை அல்லாஹுடைய சிஃபத்துகளை கற்றுக்கொள்வது, ஹலால் ஹராமை கற்றுக்கொள்வது, மறுமையை பற்றி அறிந்து கொள்வது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் சுன்னா, அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய போதனைகள், அந்த போதனைகளுடைய வகைகள் ஏராளம் இருக்கின்றன. வணக்க வழிபாடுகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். ஒழுக்கங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கை, குடும்பவியலை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். பொருளாதாரம், வியாபாரம், ஹலால் ஹராம், கொடுக்கல் வாங்கல், அதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். மேலும் மறுமை சம்பந்தப்பட்ட, சொர்க்க நரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்வது. இன்னொன்று கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், நம்முடைய உலக வாழ்க்கையில் ஹலாலான பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக மனிதர்களுடைய அனுபவத்தால் உருவாக்கப்பட்ட கல்விகள், பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக மனிதர்களுடைய அனுபவத்தால் உருவான கல்விகள். அன்பானவர்களே, இன்று 100, 1000, 1,000,000, இப்பொழுது கோடி வரை சென்றிருக்கிறது. இப்படி செலவழித்து நாம் கற்கக்கூடிய, நமது பிள்ளைகளை கற்பிக்க, நமது பிள்ளைகளுக்கு கற்பிக்கக்கூடிய இந்த கல்வி மனிதனுடைய அனுபவத்தால், மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவின் வளர்ச்சியால், அறிவின் கண்டுபிடிப்புகளால், அனுபவத்தால் உருவான கல்வி. இந்த கல்வி வளர்ந்து கொண்டே போகும். இன்று இருப்பது நாளை பயன் தராது. ஓராண்டுக்கு முந்தி உள்ள இன்ஜினியரிங்குடைய நாலேஜ் இப்போது முன்னேறி இருக்கிறது. ஓராண்டுக்கு முன்னால் உள்ள மருத்துவத்தின் அறிவு இப்போது முன்னேறி இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கப்பட்ட ஒரு மருத்துவ மிஷின் இப்போது அது பயன் தராது, புதிய மிஷின் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அதனுடைய இடத்தில். இப்படியாக மனிதனுடைய அனுபவம் கூட கூட அவனுடைய அறிவு வளர்ச்சி அதிகமாக அதிகமாக இந்த மனிதன் இந்த புதிய விஷயங்களை கண்டுபிடித்து கொண்டே இருப்பான். தான் கண்டுபிடித்ததை பொருளாகவும் உருவாக்குவான், அதை கல்வியாகவும் மக்களுக்கு கற்பிப்பான். அன்பானவர்களே, இதுவும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய கல்வி தான். இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள். நாம் இந்த கல்வி எங்களுக்கு தேவையில்லை என்று ஒதுக்கிவிடக்கூடாது. அதற்கு அல்லாஹ்வுடைய இந்த தீனில் கடுகு அளவு கூட அனுமதி இல்லை. மனிதர்களுடைய இந்த கண்டுபிடிப்பு, இந்த அனுபவத்தின் அடிப்படையில் உருவாகக்கூடிய இந்த கல்வியை முஸ்லிம்கள் புறக்கணிக்கலாமா, நமக்கு தேவையில்லை என்று நாம் ஒதுங்கிவிடலாமா என்றால் கண்டிப்பாக கூடாது. இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சஹீஹுல் புகாரிக்கு இவர்கள் மிகப்பெரிய ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். இன்று சஹீஹுல் புகாரியை புரிவதாக இருந்தால் இந்த இமாமுடைய விளக்க உரை இல்லாமல் புரிய முடியாது. அதிலுள்ள அறிவிப்பாளர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த அறிஞருடைய விளக்கம் வழிகாட்டுதல் அவருடைய வரலாற்று குறிப்புகள் இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு பல பாகங்களிலே இமாம் புகாரியுடைய அந்த சஹீஹ் கிரந்தத்திற்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மறுமையின் அடையாளங்களில் ஒன்று கல்வி எடுக்கப்பட்டுவிடும். கவனியுங்கள், மறுமையின் அடையாளங்களில் ஒன்று கல்வி எடுக்கப்பட்டுவிடும். கல்வியை அல்லாஹ் எடுப்பான் என்றால் கல்வியை கற்ற அறிஞர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிர் கைப்பற்றி விடுவான், கல்வி இல்லாமல் போய்விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இங்கே பாருங்கள், நாம் எல்லாம் இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது என்ன புரிவோம், குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்வோம் ஹதீஸ் மார்க்கம். இங்கே இமாம் இப்னு ஹஜருடைய அந்த அறிவு ஞானத்தை, அந்த தூர பார்வையை, அவர்களுடைய விசாலமான சிந்தனையை பாருங்கள். கல்வியை அல்லாஹ் எடுத்துக்கொள்வான் அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலமாக என்று சொல்லும்போது இந்த கல்வியை விரிவான அர்த்தத்தோடு அவர்கள் விளக்கிக் கொண்டே போகிறார்கள். இந்த விளக்கத்தின் இறுதியில் அவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு முஸ்லிமுக்கு ஒரு ஊசி செய்வதற்கு, அல்லது ஒரு பின், நம்ம இந்த ஹேர் பின் குத்துவோம் ஊக்குன்னு சொல்லுவோம் அல்லவா, இப்படி ஒரு ஊசியை செய்வதற்கோ ஒரு ஊக்கை செய்வதற்கோ அறிவு இருந்து அந்த தொழில் அவருக்கு தெரிந்திருந்து, கவனியுங்கள், ஒரு ஊசி செய்யக்கூடிய தொழில் ஒரு முஸ்லிமுக்கு தெரிந்திருந்து, ஒரு ஊக்கு செய்யக்கூடிய தொழில் ஒரு முஸ்லிமுக்கு தெரிந்திருந்து, அவர் அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்காமல் இறந்து விட்டால் அல்லாஹுவின் அமானதத்திற்கு அவர் மோசடி செய்துவிட்டார், அல்லாஹ் அவருக்கு கொடுத்த நிழமத்தை அவர் பாழாக்கிவிட்டார், அல்லாஹுவிற்கு அவர் துரோகம் செய்துவிட்டார். நம்முடைய முன்னோர்களுடைய ஞானம் எப்படி இருந்தது பாருங்கள். ஆம் அன்பானவர்கள், இன்று மேற்கத்தியர்கள் என்னென்ன மருத்துவமாக இருக்கட்டும், அல்லது தொழில்நுட்ப கல்விகளாக இருக்கட்டும், அல்லது கட்டிடம் சம்பந்தப்பட்ட அந்த பொறியியல் கல்விகளாக இருக்கட்டும், இவற்றினுடைய மூலங்களை நம்முடைய முன்னோர்களிடமிருந்து தான் எடுத்தார்கள். இன்றிலிருந்து 1000 350 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்திலேயே கல்வி சாலைகளை, கல்லூரிகளை, பல்கலைக்கழகங்களை, அதுபோன்று ரிசர்ச் சென்டர்ஸ், அதாவது ஆய்வுக்கூடங்களை உருவாக்கியவர்கள் உமவியா மன்னர்கள், பிறகு அப்பாசிய மன்னர்கள். மேலை நாடுகளிலிருந்து, ஐரோப்பாவிலிருந்து அங்கே வந்து கல்வி கற்றுச் செல்வார்கள். நம்முடைய நூல்களை எடுத்துச் சென்று அவர்கள் தங்களுடைய மொழிகளிலே மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். இன்று மருத்துவம், இன்னும் அது தொடர்ந்த பல அந்த ஆய்வுகளுடைய கட்டுரைகளை பார்க்கும் பொழுது, இன்ன நூற்றாண்டில் 1000 ஆண்டுகளோ 1200 ஆண்டுகளோ அல்லது 900 ஆண்டுகளுக்கு முன்போ வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய அறிஞரின் பெயரை குறித்து இந்த அறிஞர் அவருடைய இன்ன நூலிலே இதை இப்படி சொல்லி இருக்கிறார், அதனுடைய தொடர்ச்சியிலே நாங்கள் இந்த ஆய்வை மேற்கொள்கிறோம் என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். அப்படி என்றால் அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா அவருடைய வேதத்தை அப்படித்தான் அமைத்திருக்கிறார். وَعَلَّمْنَاهُ صَنْعَةَ لَبُوسٍ لَكُمْ لِتُحْصِنَكُمْ مِنْ بَأْسِكُمْ. தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது, இரும்பை எப்படி பயன்படுத்துவது, போர் கவசங்களை, போர் ஆயுதங்களை எப்படி உருவாக்குவது என்ற அறிவை நாம் தாவூத் நபிக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதுபோன்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபல்சஃபா, தத்துவ ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை கல்வியினுடைய ஒரு பெரும் பங்கை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அல்லாஹு தஆலா அதை பெருமையாக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு தஆலாவுடைய அடியார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் எங்களுக்கு பறவைகளின் பேச்சை கற்றுக் கொடுத்தான், அல்லாஹ் எங்களுக்கு இந்த படைப்பினங்கள் பேசக்கூடிய மொழி அறிவை எங்களுக்கு கொடுத்தான், என்ன உயிரினம் எப்படி பேசுகிறது, எதை பேசுகிறது என்று புரியக்கூடிய அறிவை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. அன்பானவர்களே, இன்றும் மருத்துவத்தினுடைய அந்த உச்சக்கட்டத்திலே இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்விகள் எல்லாம் முந்தைய தீர்க்க தரிசிகளுக்கு கொடுக்கப்பட்டது என்பதாக. ஆகவே சுருக்கமாக சொல்ல போனால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எந்த ஒரு கல்வியும் அது விளக்கப்பட்டதோ அல்லது அந்த கல்வி கற்கக்கூடாது என்றோ இல்லை. ஆம், அப்படி இருக்கிறது என்றால் அதை அறிஞர்கள் குறிப்பிட்டார்கள் என்றால் சூனியம் சம்பந்தப்பட்ட கல்வியை சொல்வார்கள், ஜாது, பிளாக் மேஜிக், இதை கற்கக்கூடாது, இதை கற்பது இறை நிராகரிப்பு. அதுபோன்று இந்த நட்சத்திரங்களுடைய ராசி பலன்கள் பற்றிய அறிவு, இதை கற்றுக்கொள்வது கூடாது. இதை தவிர மனிதனுக்கு இந்த உலகத்தில் நன்மை தரக்கூடிய, மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய, மனிதர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளை உருவாக்குவதோ, அதை உருவாக்குவதற்கு சம்பந்தப்பட்ட அறிவோ, அந்த துறையை மேம்படுத்துவதற்குண்டான அந்த முயற்சிகளோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வரவேற்கப்பட்ட ஒன்று, அது அல்லாஹ்வால் வழிகாட்டப்படக்கூடிய ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அழகாக நம்முடைய அன்பு சொல்கிறார் பாருங்கள், நபியே, அந்த மிக உயர்ந்த இறைவனை, உங்களது ரப்பை நீங்கள் எப்போதும் துதியுங்கள், புகழ்ந்து கொண்டே இருங்கள். அவன் யார்? அல்லதி ஹலக, அவன் படைத்தான், மிக அழகாக படைத்தார், மிக அழகாக படைத்தார். அன்பானவர்களே, ஒரு கொசுவை பார்த்து நீங்கள் அந்த கொசுவின் படைப்பின் ரகசியத்தை நீங்கள் சிந்தித்தாலே நாலல்ல வருடங்களுக்கு தான். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு படைப்பும், அது சிறிய படைப்பாக இருக்கட்டும்,
பெரிய படைப்பாக இருக்கட்டும், எந்த படைப்பாக இருந்தாலும் பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கலாம். அல்லாஹு தஆலா வானத்தை பார்த்து சொல்கிறான், நபியே நீங்கள் வானத்தை பாருங்கள், ஃபர்ஜில் பஸர் ஹல் தரா மின் ஃபுதூர், இந்த வானத்தில் ஏதாவது வெடிப்புகள் ஓட்டுகள் இருக்கின்றனவா, இந்த வானத்தில் ஏதாவது பிளவுகள் இருக்கின்றனவா, ஃபர்ஜில் பஸர கர்ரத்தை, மீண்டும் இரண்டு முறை நீங்கள் உங்களது பார்வையை திருப்பி பாருங்கள், திரும்ப பாருங்கள், யன்கலிபு இலைகல் பஸர் காஸியன் வஹுவ ஹஸீன், உங்களது பார்வை தான் சோர்ந்து விடுமே தவிர அந்த படைப்பின் அழகை ரசித்து முடித்து விட முடியுமா? மேகத்தை நீங்கள் பாருங்கள், அதிலிருந்து இறங்கக்கூடிய மழையை பாருங்கள், அதிலிருந்து முளைக்கக்கூடிய தாவர வர்க்கங்களை பாருங்கள், அதை உண்டு சாப்பிட்டு அந்த நீரை குடித்து பருகி சுற்றி திரியக்கூடிய கால்நடைகளை பாருங்கள், வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர லிதர்க்கபூஹா வஸீனா வயக்ருகு மா லா தஅலமூன், நீங்கள் உங்களது கால்நடைகளை அழைத்து செல்வது வலக்கும் ஃபீஹா ஜமாலும் ஹீன துரிஹூன வ ஹீன தஸ்ரஹூ, நீங்கள் காலை மாலையிலே அந்த கால்நடைகளை அழைத்து செல்லும்போது என்ன அழகாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலே உங்களுக்கு ஒரு கவர்ச்சியை வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா உங்களுக்கு குதிரையை படைத்தான், கோவில் கழுதைகளை படைத்தான், கழுதைகளை அல்லாஹ் படைத்தான், ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ யக்லுகு மா லா தஅலமூன், நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அறியாத பல வாகனங்களை அல்லாஹ் வருங்காலத்தில் படைப்பான் என்று, நீங்கள் அறியாத பல வாகனங்களை அல்லாஹுத்தாலா வருங்காலத்தில் படைப்பான், அந்த வருங்காலத்தில் அல்லாஹ் படைக்கக்கூடிய வாகனங்களை நபியின் தோழர்களை இன்று நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று சொன்னான். இன்று நாம் எத்தனை வகையான வாகனங்களை பயன்படுத்துகிறோம், இந்த வாகனம் இந்த டீசல் மெக்கானிக் இன்று இதனுடைய டெவலப்மெண்டை பாருங்கள், மனிதன் ஆகாயத்தில் செல்லக்கூடிய விமானத்தை கண்டுபிடித்தார் அல்லாஹு தஆலா, இதை அன்றே சொல்லி காட்டினான், எத்தனையோ அத்தாட்சிகளை நீங்கள் வானத்தில் செல்லும் போது பார்க்கிறீர்கள், சஹாபாக்கள் எல்லாம் என்ன யோசித்திருப்பார்கள், இந்த வானத்திலே ஆகாயத்திலே விமானத்திலே உட்கார்ந்து கொண்டு செல்லும் பொழுது மேகத்தை நேரடியாக பார்க்கிறோம், மேகத்திற்குள் அந்த விமானம் செல்கிறது, ஆகாயத்தில் இருந்து கொண்டு பூமியை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டினால் நீங்கள் அறியாத வாகனங்களை அல்லாஹ் வருங்காலத்தில் படைப்பான் என்று, 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வாகனங்கள் இப்போது மனிதனால் கைவிடப்பட்டு விடுகிறது, 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வாகனங்கள் முற்றிலுமாக கைவிடப்பட்டு விட்டன, இந்த 100 ஆண்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அடுத்த 100 ஆண்டில் இருக்குமா, அல்லது நம்முடைய மக்கள் இதைவிட வேகமாக சென்றிருப்பார்களா, 50 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு ரயில் வண்டி இப்போது 100 கிலோமீட்டர், பல நாடுகளிலே 460 கிலோமீட்டர் வரை இன்று முன்னேறி இருக்கிறது, இன்னும் வருங்காலத்திலே இதை இன்னும் முன்னேற்ற பார்க்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்க சொல்கிறான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், நீங்கள் ஒட்டகத்தை ஆராய்ச்சி செய்ய மாட்டீர்களா, அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று, உயிரியல் சம்பந்தப்பட்ட தத்துவங்களை அல்லாஹ் ஆராய சொல்கிறான் மூமின்களுக்கு. அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, இதோ பாருங்கள் வானத்தில் பறக்கிறதே பறவைகள், ஒவ்வொரு பறவையின் பெயரையும் அதிலிருந்து நாங்கள் கற்க வேண்டிய பாடத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், மா தரக்கலனா தாயிரன் யத்ரீரு ஃபிஸ்ஸமா இல்லா வகத் அல்லமனா மின்ஹு இல்மா, வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளின் பெயர்களையும் அதனுடைய நன்மைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் பார்க்க சொல்கிறான், உயிரினங்களை பற்றி சிந்திக்க சொல்கிறான், தேனை பற்றி அல்லாஹ் ஆராய சொல்கிறான், தேனிடத்திலே அல்லாஹ் பேசியதை சொல்கிறான், தேனே தேனியே, நீ மனிதர்கள் கட்டக்கூடிய கூடுகளில் மலைகளில் மரங்களில் உனது கூடை அமைத்துக் கொள்வாயாக, குலி மினஸ்ஸமா அல்லாஹ்வுடைய பழங்களில் கனிவர்க்கங்களிலே நீ புசிப்பாயாக, அல்லாஹு தஆலா சொல்கிறான், யக்ருஜு மின் புதூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுன், மனிதர்களுக்கு நோய் நிவாரணை உள்ள பல வர்ணங்களை உடைய அழகிய குடிபானம் அழகிய உணவு அந்த தேனியிலிருந்து வெளிவருகிறது என்பதாக, மலைகளை பற்றி அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான், வஇலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வஇலல் அர்தி கைஃப சுத்திஹத், அன்பானவர்களே, சொல்வதனுடைய சுருக்கம் என்னவென்றால், இந்த உலகத்தில் என்னென்ன கல்வியின் முன்னேற்றங்கள் நூற்றுக்கணக்கான வகைகளிலே, தாவரவியல் என்று சொன்னால், பூமியை பற்றி என்று சொன்னால், மலைகளை பற்றி என்று சொன்னால், நீர்நிலைகளை பற்றி, ஆகாயத்தை பற்றி. இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஆகாயத்தை பற்றி என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய கண்ணியம் என்று குர்ஆனில் சொல்கிறார், நாம் ஏன் நட்சத்திரங்களை படைத்தோம் தெரியுமா? இந்த நட்சத்திரங்களை கொண்டு நீங்கள் உங்கள் பாதையை அறிந்து கொள்வதற்காக. மலைகளை ஏன் படைத்தோம் தெரியுமா? இந்த மலைகளை கொண்டு நீங்கள் உங்களது வழிகளை, நீங்கள் செல்லக்கூடிய ஊரின் திசைகளை தெரிந்து கொள்வதற்காக. இன்று அன்பானவர்களே, நமக்கு அழகான பாதை போடப்பட்டு விட்டது, சைன் போர்டு வைக்கப்பட்டு விட்டது, நாம் செல்கிறோம். அந்த காலத்தில் எப்படி சென்றார்கள்? மலைகள் தான் அடையாளம். அவர்கள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊர் செல்வதற்கு மலை தான் அடையாளம். அதுபோன்று இரவிலே பயணம் செல்லும் போது நட்சத்திரங்கள் தான் அடையாளம். சரி, இப்போது நீங்கள் கேட்கலாம், இந்த காலத்தில் இதனுடைய பயன்பாடு என்ன என்பதாக. நீங்கள் இந்த விமானத்துறை, அதுபோன்று கப்பல், இந்த விமானமும் கப்பலும் எப்படி இயங்குகிறது என்று கொஞ்சம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? சென்னையிலிருந்து ஒரு விமானம் புறப்படுகிறது, சிங்கப்பூர் செல்ல வேண்டிய விமானம் சிங்கப்பூருக்கு செல்கிறது, மலேசியா செல்ல வேண்டிய விமானம் மலேசியா செல்கிறது, ஆஸ்திரேலியா செல்ல வேண்டிய விமானம் ஆஸ்திரேலியா செல்கிறது, லண்டன் செல்ல வேண்டிய விமானம் லண்டன் செல்கிறது, அமெரிக்கா செல்ல வேண்டிய விமானம் அமெரிக்கா செல்கிறது. எப்படி செல்கிறது? அங்கே என்ன சைன் போர்டு இருக்கிறது? எதை பார்த்து அவர்கள் செல்கிறார்கள்? அன்பானவர்களே, இந்த விமானத்திற்கும் இந்த கப்பல் துறைக்கும் வழிகாட்டியாக அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்களே காம்பஸ், அந்த திசை வழிகாட்டி வானத்தில் உள்ள நட்சத்திரங்களின் அந்த இருப்பிடங்களை வைத்து உருவாக்கப்பட்ட ஒன்று. அதன் அடிப்படையில் அந்த திசை காட்டியை கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் தான் விமானத்தை இயக்குகின்றார்கள், கப்பலை இயக்குகின்றார்கள். அது சரியான திசையில் சரியான இடத்திற்கு போய் சேர்கிறது. யோசித்து பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை. இப்படி நிர்ணயத்திற்குரியவர்களே, முஸ்லிம்கள் எந்த ஒரு கல்வியையும் புறக்கணித்து விடக்கூடாது. அவர்கள் அதில் தங்களுடைய தனித்தன்மையை, தங்களுடைய நிபுணத்துவத்தை அவர்கள் கண்டிப்பாக பதித்தே ஆக வேண்டும். இதில் இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்த விதமான ஒரு, அதாவது இந்த பொருளாதார கல்வி, இந்த தொழில் கல்வி, இது உங்களுக்கு தேவையில்லை, இதில் நீங்கள் நேரம் செலவழிப்பது வீணான செலவழிப்பு, இதில் நீங்கள் நேரம் செலவழித்தால் உங்களுக்கு நன்மை கிடையாது என்பதாக எந்த ஒரு ஆயத்திலும் சரி ஹதீஸிலும் சரி நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி இருந்திருந்தால் ஏன் அல்லாஹு தஆலா தாவூது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பை எப்படி பயன்படுத்துவது என்பதை கற்றுக் கொடுத்திருப்பான்? وأنزلنا الحديد فيه بأس شديد ومنافع للناس. மக்களே, உங்களுக்கு இரும்பை நாம் இறக்கி இருக்கிறோம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். வானத்திலிருந்து பூமிக்கு இரும்பு இறங்குகிறது என்பதாக, பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்படக்கூடிய இந்த இரும்பு என்பது, இது வானத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒன்று என்பதை இன்று நிரூபிக்கிறார்கள். இந்த இரும்பிலே உங்களுக்கு நன்மை இருக்கிறது, இந்த இரும்பில உங்களுக்கு பாதுகாப்பு பலம் இருக்கிறது, ஏராளமான நன்மைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இரும்பின் மீது செய்யப்பட்ட ஆராய்ச்சியின் இந்த ரிசல்ட், அதனுடைய அந்த நன்மைகள் தான் இன்று நாம் இத்தனை பொருள்களை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் இந்த உலகத்தை அமானிதமாக கொடுத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய நேரத்தில் அவன் அழிப்பான். ஆனால் மனிதனே, இந்த உலகத்தை உருவாக்குவதும் செழிப்பாக்குவதும் உன்னுடைய கடமை. இந்த பூமியில் அல்லாஹ் நம்மை கலீஃபாவாக ஆக்கினான். இந்த பூமியில் நம்மை அல்லாஹு தஆலா கலீஃபாவாக, பிரதிநிதிகளாக, ஒரு சந்ததிக்கு பின் இன்னொரு சந்ததி வழித்தோன்றக்கூடியவர்களாக உருவாக்கினார். இந்த பூமியை செழிப்பாக்கி சமுதாயத்திற்கு நன்மைகளை சேர்த்து சமுதாயத்திற்குண்டான வசதிகளை செய்து கொள்வதற்காக. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்ன கேள்வி? என்னடா இந்த இமாம் சாஹிப், யாருமே அதாவது இந்த மாதிரி கல்வியெல்லாம் படிக்காதீங்க, இதெல்லாம் உலக கல்வி, இதெல்லாம் என்ன சிறப்பு இருக்கு, எல்லாரும் மதரசாக்குவாங்க, குரானை படிக்கன்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே நம்ம வந்தோம், இவர் பார்த்தா இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அன்பானவர்களே, அந்த மாதிரியான எண்ணம் இருந்தால் தயவு செய்து அந்த எண்ணத்தை எடுத்து விடுங்கள். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன், மனிதர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும், அந்த கல்வியை கற்க வேண்டும், அதை போதிக்க வேண்டும், அதற்கு செலவழிக்கப்படக்கூடிய நேரம், அதற்கு செலவழிக்கப்படக்கூடிய பொருளாதாரம் அது வீணானதல்ல, மாறாக நன்மை தரக்கூடியது. ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்றேன், சஹி முஸ்லீமில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவனுக்கு மரணம் வந்துவிட்டது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் மரணிக்கப் போகிறான். சரி, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருப்பார்கள் அப்படிப்பட்ட மனிதனுக்கு? உடனே போய் தக்பீர் கட்டி தொழுகைக்கு நின்று, உடனே குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிச்சிரு, உடனே அல்லாஹ்வுடைய பாதையில கட்டி எடுத்துக்கிட்டு போய் ஜிஹாதுக்கு போயிடு அப்படி சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனியுங்கள், ஒரு மனிதன் அவனுக்கு மரணம் நெருங்கிவிட்டது, அவனால் கவனியுங்கள், அந்த மனிதனால் ஒரு செடியை இந்த பூமியிலே நட முடியும் என்று இருந்தால், கவனிங்க, ஒரு செடி, ஒரு மரச்செடி, இந்த ஒரு மரச்செடியை பூமியில் அவனால் நட முடியும் என்று இருந்தால் அதை நட்டெடுத்து அவன் மரணிக்கட்டும். பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தொலைநோக்கை பாருங்கள், அந்த தூர பார்வையை பாருங்கள். ஒரு முஸ்லிம் மரணிக்கும் போது அவரால் ஒரு செடியை பூமியில் நட்டுவிட்டு மரணிப்பதற்கு தாக்கத் இருந்தால், அதற்குண்டான வசதி இருந்தால் அதை நட்டுவிட்டு அவர் மரணிக்கட்டும். ஏன் சொன்னார்கள்? இந்த நடப்படக்கூடிய மரத்தால் இவன் இப்போது பலன் பெறவில்லை என்றாலும் இவருடைய தலைமுறைகள், மனித சந்ததிகள் வருங்காலத்திலே நன்மையை பெறும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு இப்படி சொன்னார்கள், நீங்கள் ஒரு மக்களுக்கு நிழல் தரக்கூடிய மரத்தை உருவாக்கினால், நீங்கள் மக்களுக்கு நிழல் தரக்கூடிய ஒரு மரத்தை உருவாக்கினால், அந்த மரத்தில் பறவைகள் உட்கார்ந்து இளைப்பாறினால் அதற்காக உங்களுக்கு நன்மை, வழிப்போக்கர்கள் அந்த மரத்திலே, மரத்தின் அடியிலே அமர்ந்து நிழல் எடுத்து இளைப்பாறினால் அதற்கு உங்களுக்கு நன்மை, அதனுடைய பழத்தை பறவைகள் சாப்பிட்டால் அது உங்களுக்கு சொதக்கம். எவ்வளவு தூரமான விசாலமான பார்வை கொண்டவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு இழிமையும் புறக்கணிக்கவில்லை. தங்களுடைய இறுதி காலத்திலே தங்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக ரோம் நாட்டிலிருந்து நிறைய மருத்துவர்கள் வருகிறார்கள். அவர்களிடத்திலே அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மருத்துவத்தை கற்றுக்கொள்கிறார்கள். நபித்தோழர்கள் பலர்கள் அவர்களிடத்திலே மருத்துவத்தை கற்றுக்கொள்கிறார்கள். ஏன்? யூதர்களுக்கு கடிதம் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது தன்னுடைய தோழர் ஜெயிலை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ யூதர்களுடைய ஹிப்ரு மொழியை படித்துக்கொள் என்று சொல்லி அனுப்பினார்கள். 15 நாளிலே இலக்கண இலக்கியத்தோடு எழுதுவதற்கு, படிப்பதற்கு, பேசுவதற்கு கற்றுக்கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களின் மொழியை நான் திறம்பட கற்றுவிட்டேன் என்றும் சொல்கிறார்கள். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யாவை செழிப்பாக்கக்கூடிய இல்மை, இந்த துன்யாவிலே நன்மை சேர்க்கக்கூடிய இல்மை நமக்கு புறக்கணிக்க சொல்லவில்லை, மாறாக அந்த கல்வியை கற்க சொன்னார்கள், அந்த கல்வியை வளர்க்க சொன்னார்கள். எனவேதான் பத்ரு போரிலே கைதிகள் அங்கே ஏராளமாக இருக்கிறார்கள், ஏறக்குறைய 70 கைதிகள் இருக்கிறார்கள். என்ன செய்வது? ஆலோசனை பலவிதமாக நடக்கிறது. சரி, யாரெல்லாம் வசதி உள்ளவர்களாக இருந்து ஒரு பிணைத்தொகை, ஈட்டுத்தொகை கொடுத்துவிட்டு விடுதலை பெற முடியுமோ விடுதலை பெற்றுக்கொண்டீர்கள். யாரிடத்தில் வசதி இல்லையோ, நீங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எழுத்தறிவை, படிப்பறிவை கற்றுக் கொடுத்துவிட்டு நீங்கள் சுதந்திரமாகிவிடலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு போரிலே கைது செய்யப்பட்ட அந்த கைதிகளை கல்விக்காக வேண்டி பயன்படுத்தினார்கள். அவர்கள் அன்சாரிகளுடைய பிள்ளைகளுக்கு அரபி மொழியை எழுத படிப்பதற்கு கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு மிக மகிழ்ச்சியாக அவர்களை விடுதலை செய்து மக்கா அனுப்பி வைத்தார்கள். அன்பானவர்களே, எழுத்தறிவு என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே எவ்வளவு முக்கியமானது என்பதை பாருங்கள். எனவேதான் அல்லாஹு தாலா அவன் சத்தியம் செய்த விஷயங்களிலே கவனியுங்கள், அல்லாஹு தாலா சாதாரணமாக ஒன்றின் மீது அவன் சத்தியம் செய்ய மாட்டான். அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் மிக ஆழ்ந்த மிக ஆழமான தத்துவங்கள் நுணுக்கங்கள் இருக்கும், தாற்பயங்கள் இருக்கும். அப்போதுதான் அல்லாஹ் சத்தியம் செய்வான். நூல் ஒரு கலமி கலம் எழுதுவோல் பேனாவின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். அந்த பேனாவின் மூலமாக எழுதுபவர்கள் எதை எழுதுகிறார்களோ அதன் மீது நான் சத்தியம் செய்கிறேன். உலகத்திலே மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தான் எழுதுகோலை பயன்படுத்தினார்கள், அவர்கள் புத்தகங்களை பயன்படுத்தினார்கள். அவர்கள் அந்த கல்வியை தங்களுக்கு மட்டும் ரகசியமாக வைத்திருந்தார்கள். குர்ஆன் இறங்கியது, எழுத்தறிவை படிப்பறிவின் புரட்சியை குர்ஆன் செய்தது. படிப்பதை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முதன்முதலாக கடமையாக்கப்பட்ட கடமை கவனித்து கேளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முதன்முதலாக கடமையாக்கப்பட்ட கடமை தொழுகை அல்ல, நோன்பு அல்ல, ஜகாத் அல்ல, ஹஜ் அல்ல. இக்ரா நபியே, நீங்கள் படிப்பீராக, படிப்பீராக, கிராத் படிப்பீராக. படிப்பதை அல்லாஹ் கடமையாக்கினார். பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலம், படைத்த இறைவனின் பெயரால் படிப்பை தோங்குவீராக. அல்லமத்தில் கலம், எழுதுகோலை பயன்படுத்துங்கள். இந்த எழுதுகோலை பயன்படுத்தும் போதுதான் ஞானத்தின் ஊற்றை அல்லாஹ் பிறக்கச் செய்கிறான். அல்லமல் இன்சான மாலம் ஞானம், மனிதன் அறியாததை எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். இன்று எத்தனை எழுத்தாளர்கள் அவர்கள் ஒரு பெரிய நூலை எழுதுகிறார்கள். உதாரணத்திற்கு இப்போது பாருங்கள், இது ஒரு பெரிய நூல். இந்த நூலை எழுத ஆரம்பிக்கும் போது இந்த நூலில் இருக்கக்கூடிய அத்தனை பக்கங்களின் அறிவையும் இந்த ஆசிரியர் தன்னுடைய சிந்தனையில் கொண்டு வந்ததற்கு பிறகு இந்த நூலை எழுத ஆரம்பித்தாரா? இல்லை, எழுத ஆரம்பித்ததற்கு பிறகு எப்படி இந்த நூலை எழுதி முடிக்க வேண்டும், என்னென்ன விஷயங்களை கொண்டு வர வேண்டும் என்ற அறிவை அல்லாஹு தஆலா அவருக்கு அந்தந்த நேரத்திலே கொடுத்து கொண்டே இருந்தானா சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி ஏற்பாடு கேட்டது புரியுதுங்களா? எந்த ஒரு ஆசிரியரும் சரி, ஒரு நூலை அது எந்த துறை இருந்தாலும் சரி, ஆராய்ச்சியாக இருந்தாலும் சரி, கவிதைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, பாட புத்தகங்களாக இருந்தாலும் சரி, மொத்த நூலையும் மனதிலும் சிந்தனையிலும் கொண்டு வந்ததற்கு பிறகு எழுதுவதில்லை. அவர் கல பேனாவை பிடிக்கின்றார், காகிதத்தை எடுக்கின்றார், எழுத ஆரம்பிக்கின்றார், எழுத ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு விஷயமாக சிந்தனையின் ஊற்றுகளை அல்லாஹு தஆலா உதித்தோடச் செய்கிறார். அல்லாஹ் முஸ்லிமா காஃபிரா என்று பார்ப்பதில்லை. ஏன்? இந்த உலகம் அல்லாஹுடைய பூமி. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ரஹ்மானாக இருக்கிறான். காஃபிருக்கும் அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான், தன்னை நம்பாதவனுக்கும் அல்லாஹ் இரணமளிப்பான், தனக்கு இணை வைப்பவனுக்கும் அல்லாஹ் இரணமளிப்பான், தன்னை ஏற்றுபவனுக்கும் அல்லாஹ் இரணமளிப்பான். இந்த பூமியிலே, இந்த துன்யாவிலே அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான். மூமின்களுக்கும் கொடுப்பான், காஃபிர்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். இதைத்தான் அன்பானவர்களே அல்லாஹ் சொல்கிறான், சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா. எல்லாவற்றையும் அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். மனிதனே, எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய இருமில் இல்லாத ஒன்றை நீ கண்டுபிடித்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய அறிவில் இல்லாத ஒன்றை நீ உருவாக்கி விட முடியாது. அல்லாஹ்விற்கு முடியாத ஒன்றை உன்னால் செய்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை நீ தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து விட முடியாது. எல்லாம் அல்லாஹ் செய்துதான். உனக்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறான், உன்னை செய்யும்படி அல்லாஹ் தூண்டுகிறான், நீ அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வரும்படி அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லதி கத்தர ஃபஹதா, அவன்தான் அனைத்தையும் நிர்ணயித்தான், அவன்தான் அனைத்தையும் திட்டமிட்டான். பஹதா, அதற்கு உங்களுக்கு வழிகாட்டுகிறான். அன்பானவர்களே, இன்றைய முஸ்லிம்கள் கண்டிப்பாக தங்களுக்கென்று இந்த கல்வித்துறையிலே ஒரு தனி முத்திரையை பதித்தாக வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் படிப்பறிவு உள்ளவர்களாக, எழுத்தறிவு உள்ளவர்களாக, அதிலும் குறிப்பாக அதிலே நல்ல தகுதிகளை உடையவர்களாக, நல்ல ஆராய்ச்சிகள் உடையவர்களாக இருக்க வேண்டும். சும்மா படித்துவிட்டு இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இன்று முஸ்லிம்கள் அல்ஹம்துலில்லா விழிப்புணர்வு ஏற்பட்டு படிக்கின்றார்கள். அன்பானவர்களே, நான் நமது முஸ்லிம்களுக்கு, நமது சகோதரர்களுக்கு சொல்கிறேன், கூலி வேலை செய்வதற்கு, ஒரு மிஷினாக இருப்பதற்கு படிக்காதீர்கள். படிப்பதில் இரண்டு விதமான படிப்பு இருக்கிறது. உதாரணத்திற்கு படித்துவிட்டு வெறும் வேலை செய்வது ஒரு மிஷினை போல. ஒரு மிஷின் கண்டுபிடிக்கப்படுகிறது, அந்த மிஷின் என்ன செய்யும், அதற்குண்டான வேலையை செய்யும், அதற்கு பிறகு எக்ஸ்பென்ட், அவ்வளவுதான், முடிந்தது, தூக்கி போட வேண்டியதுதான். இப்படி சிலர் இருக்கிறார்கள், படிப்பார்கள், ஒரு கம்பெனியிலே வேலைக்கு போவார்கள், வேலை செய்து கொண்டே இருப்பார்கள், அதற்கு பிறகு பலவீனமாகிட்டதற்கு பிறகு ரிட்டையர், வீட்டில் உட்காந்துப்பா. அன்பானவர்களே, முஸ்லிம்கள் சேர வேண்டிய கல்வி இதற்கும் மேலாக, இதைவிட அதிகமாக இருக்கிறது. முஸ்லிம்கள் உருவாக்கக்கூடியவர்களாக, கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக, இயக்கக்கூடியவர்களாக, நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட திறமை முஸ்லிம்களுக்கு தேவை. அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்குத்தான் தக்வாவை கொடுத்திருக்கிறார். முஸ்லிம்களால் தான் பயபக்தியோடு, இறையற்றத்தோடு ஒன்றை உருவாக்க முடியும், உருவாக்கியதை பயன்படுத்த முடியும். அல்லாஹ்வை, மறுமையை நம்பாதவர்கள் உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அதை வியாபாரமாக மட்டுமே மாற்ற பார்ப்பார்கள், அதன் மூலமாக பொருளாதாரத்தை மட்டுமே சம்பாதிக்க பார்ப்பார்கள். பொருளாதாரம் லாபம் என்று வந்துவிட்டால் மனித நேயத்தை, மனித அபிமானத்தை குடி தோண்டி புதைத்து விடுவார்கள். அதற்கு இன்றைய மருத்துவத்தை உதாரணமாக கண்டிப்பாக சொல்ல முடியும் இல்லையா? இன்றைய மருத்துவத்தின் கண்டுபிடிப்புகள், மனிதர்கள், இன்றைய மருத்துவத்தின் கண்டுபிடிப்புகள் மனிதனுக்கு எந்த அளவுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதோ, அதே நேரத்தில் மனிதர்களின் செல்வங்களை சுரண்டக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. இன்றைய மருத்துவத்தால் மனிதனுக்கு நன்மை இருப்பதைப் போல, இன்னொரு பக்கம் இந்த மருத்துவமா, இந்த மருத்துவத்திற்கு சென்றால் என் செல்வமெல்லாம் செலவழிந்து விடுமே, என் பாக்கெட் எல்லாம் அறுக்கப்பட்டு விடுமே, என் சொத்தெல்லாம் விற்கப்பட்டு விடுமே என்ற அளவுக்கு கூட மக்கள் பயப்படுகிறார்கள் என்றால், இந்த கல்வி இறையற்றம் இல்லாத, மனிதாபிமானம் இல்லாத, வியாபார நோக்கமுடையவர்களின் கையிலே சென்று விட்டது. இதே இந்த கல்வியை நிர்வகிக்கக்கூடியவர்கள், பரப்பக்கூடியவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உண்டாக இருக்காது. ஏன்? முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், மறுமையை நம்பக்கூடியவர்கள். ஏமாற்றுவது, மக்களுக்கு துரோகம் செய்வது, அநியாயமாக வஞ்சித்து மக்களிடத்தில் செல்வங்களை சம்பாதிப்பது, இது ஒரு ஹராம். மதுவை வியாபாரம் செய்து, பன்றியை வியாபாரம் செய்து, வட்டியின் மூலமாக வியாபாரம் செய்து பொருளீட்டுவது எப்படி அல்லாஹ்விற்கு அதிருப்தியானதோ, அல்லாஹ்விற்கு கோபத்தை தரக்கூடியதோ, அதுபோன்றுதான் நல்லதாக இருந்தாலும் சரி ஏமாற்றி வியாபாரம் செய்வது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஹலால் இல்லை என்பதை முஸ்லிம்கள் நம்பக்கூடியவர்கள். எனவே முஸ்லிம்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது ஒருவனை ஏமாற்றி சம்பாதிப்பதற்கு. இன்னும் ஒரு மருத்துவர் இடத்துல சொல்கிறார், ஏழையோ பணக்காரோ சாதாரணமா சளின்னு போனா நாலு டெஸ்ட் எழுதி கொடுக்கலாம், இந்த டெஸ்டுக்கும் அந்த சளிக்கு சம்பந்தம் இருக்கா, மூட்டு வலின்னு போனா அதுக்கு ஒரு 10 டெஸ்ட், வயிற்றுல ஒரு வலின்னு போனா அதுக்கு ஒரு 20 டெஸ்ட், என்ன எல்லாம் இன்று கார்பரேட் வியாபார மையமாக, நீ எப்படியோ எங்க போய் சாவியோ, எப்படி காசு வாங்கிட்டு வரோ எங்களுக்கு தெரியாது, உனக்கு மருத்துவம் பார்ப்பதெல்லாம் இப்படித்தான். என்ன நடக்கிறது அன்பானவர்களே? இன்று பல செய்திகளிலே பார்க்கிறோம் எப்படியெல்லாம் அநியாயங்கள், அக்கிரமங்கள் மனிதர்கள் மீது நடக்கின்றன என்று. அன்பானவர்களே, முஸ்லிம்கள் இதற்கு தலைமை ஏற்காத காரணத்தினாலும், முஸ்லிம்கள் வழிகாட்டாத காரணத்தினாலும் இப்படிப்பட்ட அநியாயங்கள், அக்கிரமங்கள் சமுதாயத்தில் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? நம்மிலே சிலர் இந்த கல்வியெல்லாம் நமக்கு தேவையில்லாத கல்வி என்று ஒதுக்கினார்கள். அப்படி ஒரு பிரச்சாரம் இல்லை, அப்படியே இந்த கல்வி தேவை என்று உருவானாலும் ஒரு மிஷினை போல படிக்க வேண்டியது, வேலை செய்ய வேண்டியது, ஏதோ நம்முடைய வயிற்றை கழுவுவதற்கு நமக்கு காசு பணம் கிடைச்சிட்டா சம்பாதிச்சோமா, நம்ம ஒரு வீட்டை கட்டணுமா, பிள்ளைங்களுக்கு அடுத்து படிக்க வச்சோமா, இதோடு முடிந்து விட்டது. இப்படி ஒரு குறுகிய பார்வையோடு குறுகிய வட்டத்தோடு நம்முடைய கல்வியை நிறுத்திக் கொண்டோம். அன்பானவர்களே, இப்போதுள்ள காலத்தின் கட்டாயம் இதுவல்ல, காலத்தின் தேவை இதுவல்ல. இதற்கெல்லாம் மீறி முஸ்லிம்கள் இந்த கல்விக்கு மக்களை வழிகாட்ட வேண்டும். முஸ்லிம்கள் இந்த கல்வியின் தலைமைத்துவத்தை எடுத்து இந்த கல்வியிலே உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டி நேர்மை, நீதித்தை, மனிதாபிமானத்தை, மனிதத்தை சமுதாயங்களுக்கு போதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதைத்தான் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அன்று இமாம் இப்னு ஹஜர் சொன்னார்களே, தெரிந்திருக்கக்கூடிய அறிவு அது ஒரு ஊசியை செய்யக்கூடிய அறிவாக இருந்தாலும் சரி, ஒரு ஊக்கை ஒரு குண்டூசியை செய்யக்கூடிய அறிவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பிறருக்கு கற்றுக் கொடுக்காமல் சென்றால் அது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அமானிதத்தை நீங்கள் துரோகம் செய்வது என்று சொன்னார்களே. இன்று போதிக்கக்கூடிய துறையிலே, மக்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய துறையிலே இன்று முஸ்லிம்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிம் வாலிபன் படித்தானா, பட்டம் வாங்கினானா, உடனே வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும். உடனே எங்கே அதிகமாக லாபம் கிடைக்கிறதோ, சம்பாத்தியம் கிடைக்கிறதோ, அந்த கம்பெனிக்கு வேலைக்கு செல்ல வேண்டும். முஸ்லிம்களுடைய பள்ளிக்கூடங்கள், முஸ்லிம்களின் கல்லூரிகள், முஸ்லிம்களின் பல்கலைக்கழகங்கள், முஸ்லிம் கல்வியாளர்கள் இல்லாமல் அங்கே பிள்ளைகளுக்கு முஸ்லிம் கல்வியாளர்கள் படித்துக் கொடுப்பதற்கு, அந்த நிர்வாகத்தை நடத்துவதற்கு, அந்த டிபார்ட்மெண்டை தலைமை தாங்கி வழிநடத்துவதற்கு இல்லாமல் மாற்றாளர்களிடத்தில் வாடகைக்கு வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நான் சென்னையிலே வசிக்கிறேன். 10க்கு மேற்பட்ட முஸ்லிம்களுடைய கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த முஸ்லிம் கல்லூரிகளிலே முஸ்லிம் மாணவர்கள் படிக்கிறார்கள். படித்த மாணவர்கள் திரும்ப அந்த கல்லூரியிலேயே பணிக்கு சேர்ந்தோ அல்லது பணிக்கு திரும்பியோ அந்த கல்லூரிகளை நடத்தக்கூடிய அளவுக்கு திறமை உள்ளவர்களாக உருவாகிறார்களா என்று சொன்னால் இல்லை. என்பானவர்கள் படிக்கிறார்கள், படித்ததற்கு பிறகு ஒரு மிஷினாக மாறுகிறார்கள், எங்கேயாவது ஒரு கம்பெனியிலே சென்று வேலை செய்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், முடிந்தது. சமுதாயத்தை உருவாக்குவது, சமுதாயத்தின் பொறுப்பை கையிலே எடுப்பது, வெறும் முஸ்லிம் சமுதாயத்தில் மட்டுமல்ல, முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று உலக சமுதாயத்தின் தலைமைத்துவத்தை எடுப்பதற்கு ஆசிரியர்களை நாம் உருவாக்க வேண்டும், ஆய்வாளர்களை உருவாக்க வேண்டும், நிர்வாகிகளை உருவாக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்று அது நம்முடைய சமுதாயத்தில் இல்லாத காரணத்தால் முஸ்லிம்களுடைய கல்லூரிகள் மாற்றார்களால் நிர்வகிக்கப்படுகிறது. தாளாளர், கரஸ்பாண்டன்ட் முஸ்லிம் செல்வந்தராக இருப்பார், கட்டிடத்தை கட்டினார், லட்சம் அல்ல கோடியை செலவு செய்திருப்பார், ஆனால் நடத்தக்கூடியவர் யாராக இருப்பார், டிபார்ட்மெண்ட் ஹெட் யாராக இருப்பார், டீன் யாராக இருப்பார் என்றால் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள். மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பதை நான் குறையாக சொல்லவில்லை, ஆனால் அவர்கள் அந்த நிர்வாகத்தை சீர்குலைத்து அந்த நிர்வாகத்தை வெறும் பொருளாதாரத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து மக்களிடமிருந்து பணத்தை சுரண்டி பணத்தை சம்பாதித்து அந்த சமுதாயத்திற்கு கல்வியோடு ஒழுக்கத்தை, கண்டுபிடிப்போடு அறிவியலோடு மனிதாபிமானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த கடமையிலிருந்து விலகி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்று காலேஜிலிருந்து, கல்லூரிகளிலிருந்து, பல்கலைக்கழகங்களிலிருந்து உருவாகி செல்கிறார்களே, அந்த மாணவர்களிடத்திலே சர்டிபிகேட், சான்றிதழ்கள் இருக்கும், படிப்பு இருக்கும், படித்த கல்வி இருக்கும், ஒழுக்கம் இருக்கிறதா, மனிதாபிமானம் இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா, நீதம் இருக்கிறதா, இறைச்சம் இருக்கிறதா? அரசாங்க பதவிகளாக இருக்கட்டும், தனியார் பதவிகளாக இருக்கட்டும், இங்கெல்லாம் படித்தவர்கள் தானே வேலை செய்கிறார்கள், படிக்காத விவசாயியா வேலை செய்கிறான் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரும் வேலை செய்ய, படித்தவர்கள் தானே, படித்து பட்டம் பெற்றவர்கள் தானே, ஆனால் லஞ்சம் வாங்குகிறார்களா இல்லையா, கையாளம் செய்கிறார்களா இல்லையா, தப்பு கணக்கு எழுதுகிறார்களா இல்லையா, ஏமாற்றுகிறார்களா இல்லையா, போலி வேலைகள் செய்கிறார்களா இல்லையா, எத்தனை சமுதாய துரோகங்களை செய்கிறார்கள், நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் துரோகமான, அநியாயமான, அக்கிரமமான காரியங்களை செய்கிறார்களா இல்லையா? ஏன் அவர்களுக்கு கல்வி இல்லையா? கல்வி இருக்கிறது. ஆனால் அந்த கல்விக்கு பின்னால் ஒழுக்கம் இறையற்ற மனிதாபிமானம் அவர்களுக்கு போதிக்கப்படவில்லை. எனவேதான் அவன் அரசாங்க துறையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, உழைத்து சம்பாதித்து மக்களுக்கு சேவை செய்து நற்பெயரோடு மக்களின் அந்த நல்ல பிரார்த்தனைகளோடு நல்லாசியோடு சம்பாதிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு முஸ்லிம் அவன் இந்த கல்வியை கற்கும் போதுதான் அந்த கல்வியோடு அந்த ஒழுக்கத்தை அவன் அடைய முடியும். ஒரு முஸ்லீம், ஒரு இறையச்சம் உள்ள ஒரு முஸ்லீம் கல்வி போதனையாளராக நிர்வாகியாக இருக்கும் போதுதான் அங்கே கல்வியையும் கொடுக்க முடியும், கல்வியோடு ஒழுக்கத்தையும் கொடுக்க முடியும். இங்கே நான் உங்களுக்கு சொல்லி வந்தேன், இங்கே படித்து வெளியாகக்கூடிய இந்த மாணவர்களிடத்தில் கல்வி இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, ஆனால் அங்கே இறையச்சம் இல்லை. மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவர் தன்னிடத்தில் வரக்கூடிய ஒரு அப்பாவி அவளை பெண்ணை அவன் சீரழிக்கிறான். ஒரு இன்ஜினியரிடத்தில் நீங்கள் வீடு கட்டுவதற்காக உங்களது செல்வத்தை கொடுக்கிறீர்கள், உங்களது வீட்டை கட்டுவதற்கு முன்பாக அவர் அவருடைய வீட்டை கட்டி கொள்கிறார். அரசாங்கம் ஒரு ஊருக்கு தெரு போடுவதற்காக, அந்த ஊரை சீரமைப்பதற்காக ஒரு கான்ட்ராக்டரிடத்தில், ஒரு இன்ஜினியரிடத்தில் அதற்குரிய அக்ரிமெண்டை, அதற்குரிய டெண்டரை கொடுக்கிறது. அங்கே ஊர் செழிப்பாவதற்கு முன்பாக அவருடைய தோட்டம், துறவுகள், மாடிகள், பங்களாக்கள் அங்கே செழிப்பாக இருக்கின்றன. என்ன காரணம் என்பானவர்களே? கல்வி இல்லையா? படிப்பு இல்லையா? பட்டம் இல்லையா? ஒரு அரசாங்க நிர்வாகி, அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் படிப்பு படித்தவர்கள், ஊழல் எங்கே நடக்கிறது? விவசாயம் செய்யக்கூடிய கல்வி அறிவில்லாத ஆடு மாடு கழுவி மேய்க்கக்கூடியவர்கள ஊழல் செய்கிறார்கள். ஊழல் எங்கே நடக்கிறது? அநியாயம் எங்கே நடக்கிறது? ஒரு ஒரு கம்பெனிகள் ஏன் நீர் மூலமாகின்றன? அங்கு இருக்கக்கூடிய படித்தவர்கள் குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்க வேண்டும். அங்கு இருக்கக்கூடியவர்கள் மக்களின் சொத்துக்களை சூறையாடி சம்பாதிக்க வேண்டும், அநியாயம் செய்து அக்கிரமங்கள் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்று அவர்கள் அங்கு இறையற்றம் இல்லாத ஒரு கல்வியை கற்று வந்தார்கள். இறையற்றம் இல்லாதவர்களிடத்தில் கல்வி கற்று வந்தார்கள். எனவே படிப்பை கொண்டு வந்தார்கள், பக்குவத்தை கொண்டு வரவில்லை. அவர்கள் சான்றிதழ்களை கொண்டு வந்தார்கள், ஆனால் தக்குவாவை கொண்டு வரவில்லை. அறிவை கொண்டு வந்தார்கள், ஆனால் மனிதத்தை கொண்டு வரவில்லை. அன்பானவர்களே, ஆகவேதான் முஸ்லிம்கள் உருவாக வேண்டும். இந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்களாக, இந்த சமுதாயத்திற்கு தலைமை தாங்கக்கூடியவர்களாக, இந்த சமுதாயத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களாக. இதே நேரத்தில் இங்கே ஒன்று நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் நண்பர்களே. சரி, அப்படி என்றால் இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா உருவாக்குவதற்குத்தான், நாம் இந்த உலகத்தை உருவாக்குவதற்குத்தான் அவன் படைத்தான். அவன் சிலவற்றை உருவாக்கிவிட்டான். அல்லாஹு தஆலா எதை உருவாக்க வேண்டுமோ பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் உருவாக்கி விட்டான். அதற்கு பிறகு நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப உருவாக்க வேண்டிய விஷயங்களை நம்முடைய அறிவில், அனுபவத்தில், நம்முடைய திறமையில் அல்லாஹ் விட்டுவிட்டான். அதிலே அல்லாஹு தஆலா நம்முடைய வயிற்றுக்குண்டான ரிஸ்க்கை, வாழ்வு ஆதாரத்தை வைத்திருக்கிறான். மிகப்பெரிய ரகசியம் என்பானவர்கள். ஏன் அல்லாஹுமே இதையெல்லாம் செய்து கொடுத்திருக்க முடியாதா என்றால், முடியும், அல்லாஹுவால். ஆனால் நம்முடைய வாழ்வாதாரத்தின் ரகசியத்தை இதற்குள் அல்லாஹ் வைத்திருக்கிறார். சரி, இப்போது என்ன செய்வது? அப்படி என்றால் கல்லூரிகளிலே, பல்கலைக்கழகங்களிலே, படிப்புகளிலே முஸ்லிம்கள் முற்றிலுமாக மூழ்கி இந்த கல்வியை மேம்படுத்துவது, சம்பாதிப்பது, இந்த கல்வியை பெருக்குவது, வளர்ச்சி செய்வது, ஆய்வு செய்வது, கல்வி நிறுவனங்களை உருவாக்குவது, கல்லூரிகளை உருவாக்குவது, கல்லூரிகளை இயக்குவது, பல்கலைக்கழகங்களை இயக்குவது, இத்தோடு நம்முடைய பொறுப்பு முடிந்து விட்டதா? உலக மக்களுக்கெல்லாம் இந்த அறிவை சொல்லிக் கொடுப்பது, இத்தோடு நம்முடைய பொறுப்பு முடிந்து விட்டதா? அன்பானவர்களே, இங்கேதான் நாம் இரு பக்கத்திலும் சரி நடுநிலையை, அந்த பேலன்ஸை, அந்த தவாசுனை தவற விடுகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா? ஒன்று மார்க்கம் என்று சென்று விட்டால் உலகத்தை முற்றிலுமாக புறக்கணிப்பது, உலகம் பொருளாதாரம், பொருளாதார கல்வி என்று சென்றுவிட்டால் மார்க்கத்தை முற்றிலுமாக புறக்கணித்து விடுவது, இது நடுநிலையற்ற, ஆரோக்கியமற்ற, மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைப்பாடு. இதைத்தான் இன்றைய நமது சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி என்று எடுத்துக்கொண்டால் முற்றிலுமாக இந்த உலக முன்னேற்ற கல்வியை மறந்து விடுவது, உலக முன்னேற்ற கல்வி என்று சென்றால் இந்த குர்ஆன் சுன்னாவின் கல்வியை முற்றிலுமாக புறக்கணித்து விடுவது. ஒரு விஷயத்தை மிக கவனமாக கேளுங்கள் அன்பானவர்களே. ஒரு முஸ்லிம் மட்டுமல்ல, முஸ்லிம்களுடைய உம்மத்து, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் உலகத்தில் இந்த பொருளாதார கல்வியிலே கூடிக்கட்டி பறக்கிறார்கள். அத்தனை முன்னேற்றங்களையும் கையிலே எடுத்து விட்டார்கள். அத்தனை சமுதாயங்களும் இவர்களிடத்தில் தான் கல்வி படிக்க வேண்டும், இவர்களிடத்தில் தான் ஆய்வுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் வந்துவிட்டாலும், அன்பானவர்களே, நமது உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு விஷயத்தை மிக தெளிவாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எதுவரை அல்லாஹுடைய வேதத்தின் கல்வியை கையில் எடுத்து, நபியின் சுன்னாவின் கல்வியை கையில் எடுத்து, இதை கற்று இதன் அடிப்படையில் தக்குவாவுடைய வாழ்க்கையை, ஹலால் ஹராமுடைய வாழ்க்கையை கவனியுங்கள், இதன் அடிப்படையிலே இமாதத்துடைய வாழ்க்கையை, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்குத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் உருவாக்க சொன்னானே தவிர, வசதிகளோடு, வாய்ப்புகளோடு, கோட்டைகளிலே, கொத்தளங்களிலே, தோட்டம் திறவுகளிலே, ஆடம்பரமான உணவுகளோடு, ஆடம்பரமான உடைகளோடு, ஆடம்பரமான வாகனங்களோடு வாழ்க்கையை ருசிப்பதற்காக மட்டுமல்ல, அதற்காக அல்ல, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக, இறைச்சத்தோடு ஹலால் ஹராமை பேணி இந்த உலகத்தை உருவாக்குவதற்காக அல்லாஹ் எனக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த குர்ஆன் சுன்னாவோடு நம்முடைய இந்த பொருளாதார கல்வியின் முன்னேற்றம் இருந்தால், அன்பானவர்களே, அப்போதுதான் இழந்த தலைமைத்துவத்தை அல்லாஹ் நமக்கு மீண்டும் கொடுப்பான், இழந்த கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கு மீண்டும் கொடுப்பான். இந்த குர்ஆனை சுன்னாவை நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, குர்ஆனை ஓதத் தெரியாத முஸ்லிம் இன்ஜினியர்கள், குர்ஆனின் பொருளை உணராத முஸ்லிம் மருத்துவர்கள், குர்ஆனின் ஞானத்தை, தக்குவாவை உணராத முஸ்லிம் கல்வி வல்லுநர்கள், இவர்களால் அன்பானவர்களே முஸ்லிம் சமுதாயத்தின் பொருளாதாரம் வேண்டுமானால் ஓங்கலாமே தவிர முஸ்லிம்களுடைய கண்ணியம் ஓங்காது, முஸ்லிம்களுடைய பெருமை ஓங்காது. ஏன், எத்தனையோ முஸ்லிம்களிலே எத்தனையோ படித்த வல்லுநர்கள் இல்லையா, அறிவியல் வல்லுநர்கள் இல்லையா, பொருளாதார வல்லுநர்கள் இல்லையா, அவர்கள் முஸ்லிம்களுடைய பெயர்களில் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இஸ்லாமில் அவர்கள் இல்லை, இஸ்லாமுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா, மறுக்க முடியுமா? அன்பானவர்களே, எப்போது ஒரு முஸ்லிம் என்னை இந்த குர்ஆனிலிருந்து பிரிக்க முடியாது, என்னை நபியின் சுன்னாவிலிருந்து பிரிக்க முடியாது, இதனுடைய போதனைகள் எனக்கு முதலாவது என்னுடைய உயிர், இதில் சொல்லப்பட்ட ஹலால் ஹராமுடைய அந்த பொருளாதாரம், அந்த அடிப்படையில் சிந்திப்பது, வளர்ச்சி அடைவது, ஆய்வு செய்வது, ஆராய்ச்சிகளை உருவாக்குவது, கண்டுபிடிப்புகளை உருவாக்குவது, இதற்குத்தான் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் விதித்த அந்த வரைமுறை சட்ட வரம்புகளை மீறி என்னால் எதையும் செய்ய முடியாது. இன்று எத்தனை முஸ்லிம்கள் பொருளாதாரத்தை படித்தார்கள், வட்டியை ஹலாலாக்கி வைத்திருக்கிறார்கள், வட்டியோடு வியாபாரம் செய்வதை ஹலாலாக்கி கொண்டார்கள், வங்கிகளிலே வட்டிக்கு டிபாசிட் செய்து வட்டி வாங்குவதை ஹலாலாக்கி கொண்டார்கள், வட்டி சார்ந்த எத்தனை தொழில்களை இன்று முஸ்லிம்கள் செய்கிறார்கள். படித்தவர்கள் என்று சொன்னால் இன்று எத்தனையோ அந்த படித்தவர்கள் வட்டியை ஹராமாக பார்ப்பதே இல்லை. முஸ்லிம் வியாபாரிகள் அவர்களுடைய படிப்பு அவர்களுக்கு ஏமாற்ற கற்றுக் கொடுக்கிறது, வட்டியை கற்றுக் கொடுக்கிறது, இன்னும் பல ஹராமை கற்றுக் கொடுக்கிறது. ஏன் அன்பானவர்களே, குர்ஆனை விட்டு விலகிய காரணத்தால், நபியின் அந்த வழிமுறைகளை விட்டு விலகிய காரணத்தால். எனவேதான் நம்முடைய பிள்ளைகள் இன்ஜினியர்களாக, மருத்துவர்களாக, இன்னும் என்னென்ன துறையில் நிபுணர்களாக உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருந்தாலும், அதே நேரத்தில் என்னுடைய பிள்ளைக்கு நான் அல்லாஹ்வை கற்றுக் கொடுக்க, அல்லாஹ்வுடைய தன்மைகளை ரப்பு யார் என்று கற்றுக் கொடுக்க நான் தவற மாட்டேன், அவனுடைய வேதத்தின் வழிகாட்டுதலை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்க தவற மாட்டேன் என்ற அடிப்படையில் இந்த இரண்டு கல்வியையும் பேலன்ஸ் செய்து இந்த கல்வி வழிகாட்ட வேண்டும், அதற்கு பின்னால் இந்த பொருளாதார கல்வி பயணிக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி வழிகாட்ட வேண்டும், அதற்கு பின்னால் பொருளாதார கல்வி இருக்க வேண்டும்.
சமுதாயம் மேம்பட்டு கொண்டே செல்லும், சமுதாயம் உயர்ந்து கொண்டே செல்லும். ஆகவேதான் ஹலீஃபா உமர் அவர்கள் கூறிய அந்த அறிவுரையின் இடத்திலே நினைவு கூறுங்கள். ஹலீஃபா உமர் அபு உபைதாவை பார்த்து சொன்னார்கள், அபு உபைதா உமரிடத்திலே ஒரு கோரிக்கை வைத்தார்கள். உமர் சிரியா வந்தபோது அவருடைய வாகனம் ஒரு சாதாரணமான வாகனமாக இருந்தது, அவருடைய ஆடை ஒரு கிழிந்து தைக்கப்பட்ட ஒரு சாதாரணமான ஆடையாக இருந்தது. அபு உபைதா சொன்னார்கள், உமரே, உங்களுடைய ஆடை இப்படி ஒரு சாதாரண ஆடையாக இருக்கிறது, ஒரு நல்ல ஆடையை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சாதாரண ஒட்டகத்திலே வந்திருக்கிறீர்கள், ஒரு குதிரை உங்களுக்காக தருகிறேன், அந்த குதிரையிலே நீங்கள் வாகனியுங்கள். இங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு தரமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஒரு ஹலீஃபா, நீங்கள் முஸ்லீம்களுடைய பெரிய ஜனாதிபதி வருகிறீர்கள், நீங்கள் இப்படி ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் வந்தால்தான் அவர்கள் உங்களை மதிப்பார்கள் என்று சொன்னவுடன் ஹலீஃபா உமர் அபு உபைதாவை பார்த்துவிட்டு சொன்னார்கள், அபு உபைதா, இந்த வார்த்தையை உன்னை தவிர வேறு ஒருவர் சொல்லியிருந்தால் நடந்திருப்பதோ வேறு. அபு உபைதா, நாம் ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்களாக அற்பர்களாக இருந்தோம், அல்லாஹ் இஸ்லாமை கொடுத்து நம்மை கண்ணியப்படுத்தினார். எனவே அல்லாஹ் கொடுத்த இந்த இஸ்லாம் அல்லாத ஒன்றை கொண்டு ஒருவர் கண்ணியத்தை தேடினால் அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவார். ஒரு இன்ஜினியர், நான் முஸ்லீமாக இருப்பதோடு இன்ஜினியராக இருக்கிறேன் என்றால் அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை கொடுப்பார். நான் என்னை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்த மாட்டேன், எனது மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்ல மாட்டேன், இஸ்லாமை பேண மாட்டேன், ஆனால் நான் இன்ஜினியராகி விட்டேன், வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று சொன்னால் கால்நடைகளை விட கேவலமாக அல்லாக்கி விடுவான். இன்று அதுதான் நடக்கிறது சகோதரர்களை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இருந்தாலும் ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லா இன்றைய வாலிபர்களிடத்திலே நல்ல விழிப்புணர்வு வந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஆனாலும் இந்த அளவுள்ள விழிப்புணர்வு பத்தாது. கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள், பல்கலைக்கழகங்களிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் தக்குவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே அவர்களை அங்கே நீங்கள் படிக்க வைப்பதோடு மஸ்ஜிதோடு, உங்களுடைய முஹல்லாவுடைய மதரசாவோடு அவர்களை பிணையுங்கள். வாரத்திலே ஒரு சில நாட்களை நீங்கள் அவர்களை கல்லூரிகளுக்கு அனுப்புவதோடு, பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதோடு உங்களுடைய மஸ்ஜிதில் உள்ள மதரசாக்கு அனுப்புங்கள். அவர்களுக்கு குர்ஆனுடைய போதனைகளை கொடுங்கள், அவர்களுடைய உள்ளத்தை செழிப்பாக்குங்கள். அதன் மூலமாக ஒரு சிறந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும் என்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாம் செய்வோமா? நம்முடைய பிள்ளைகள் நல்ல பொருளாதார படிப்பிலே படிக்கட்டும், ஆனால் அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய வேதத்தை உணர்ந்தவனாக, புரிந்தவனாக, இதிலுள்ள ஹலால் ஹராமுடைய சட்டத்தை தக்குவா உள்ளவனாக. இன்று பாருங்கள், முஸ்லிம் வாலிபன் தான், கல்லூரியில் படிக்கிறான், எத்தனை அந்நிய பெண்களோடு அவனுக்கு பழக்கம், எத்தனை ஹராமான செயல்கள். கல்லூரியிலே படிக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்களை பார்த்திருக்கிறேன், சாராயம் குடிப்பவர்களாக, சூது விளையாடுபவர்களாக, பெண்கள் பின்னால் சுற்றுபவர்களாக, விடுமுறை நாட்களிலே சினிமா கொட்டைகளிலே நேரங்களை கழிப்பவர்களாக. இப்படி படித்து என்ன பிரயோஜனம் அன்பானவர்களே? நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, தனக்கு கேடு, எல்லாம் பாதுகாப்பானாக. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, பொருளாதார கல்வியிலே முன்னேறுவதை அல்லாஹ் தடுக்கவில்லை, வரவேற்கிறான். அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு, இஸ்லாமோடு முன்னேறுங்கள். நீங்கள் முஸ்லீம் என்ற அடையாளத்தை உங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிற வரைதான் உங்களுக்கு உலகத்திலே கண்ணியம். அந்த அடையாளத்தை நீங்கள் எடுத்து விட்டால் அல்லாஹ் கைவிட்டு விடுவான். அல்லாஹ் உங்களுக்கு உதவினால் உங்களை யாரும் மிகிக்க முடியாது. என் சுருக்கும் மின்பாகி, அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால் உங்களுக்கு யாராலும் உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய சமுதாய மக்களுக்கு, வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு நல்ல வழிகாட்டி நமக்கு எல்லா கண்ணியங்களையும் இம்மையிலும் மறுமையிலும் தந்தருவானாக. ஒழுக்கமுள்ள, தக்குவா உள்ள, ஹலால் ஹராமை பேணக்கூடிய நல்ல சமுதாய மக்களாக நம்முடைய ஆண்களை பெண்களை ஆக்கி வைப்பானாக. அக்குலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம் லீ வலகும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.